கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா சகோதரர் குர்சினோ அவருடைய அன்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் உங்கள் யாவருக்கும் தெரிவிக்க கேட்டுக்கொண்டார். சகோதரர் இப்போ கென்யாவில் தேவனுடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில தினங்கள் அவர் அங்கே இருக்க வேண்டியது அங்கே இருக்கு. அவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக கூட நீங்கள் ஜெபிக்கும் படிக்கும் உங்களிடத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரி சோஃபிக்காக கூட நீங்கள் ஜெபிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தனிமையில் அவங்களுக்கு இது ஒரு அனுபவம். அவங்களுக்கும் தேவன் பலப்படுத்த உங்கள் ஜெபத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஃபோர்த் வால்யூம் பதிமூணாவது பாடத்துக்குள்ள இன்னைக்கு நாம போறோம். தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி கிங்டம் அண்ட் ஹவு இட் வில் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் அது தன்னை வெளிப்படுத்துகிற விதமும். ரொம்ப அருமையான பாடம். ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலும் அது அந்த ராஜ்யம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிற விதமும். வேத மாணவர்களா, அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நாம் சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தை எல்லாருமே படிக்கிறது மிக மிக அவசியம். ஏன்னா இப்போ நம்மளுடைய கடந்த சில வருஷங்கள்ல நாம கவனிச்சிருக்கிறோம், தெரியல ஒரு வேளை நம்ம நுழைஞ்ச போது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிச்சிடுச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து, அதாவது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்றே தேவன் தந்த வெளியேறப்பட்ட அந்த சத்தியத்தின் மீது ஒரு சந்தேகம் வந்து, தேவையில்லாத சந்தேகம், ஆதாரம் இல்லாத சந்தேகம் வந்து, அது நிறைய செப்பரேஷன்ஸ்க்கு காரணமாச்சு. அதுக்கப்புறம் நாம எல்லாம் ஒரு தெளிவாயிட்டு நாம தேவன் கிருபையா அந்த தெளிவான பாதையில தெளிவான சத்தியத்தில் நம்ம நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். ஆனா ஒருவேளை நம்ம அந்த ஒரு பாதுகாப்புக்குள்ள அவருடைய அன்பினால வழிநடத்தப்படுகிறோம். ஆனா இன்னும் கூட மற்ற சபைகள் நம்ம போகும் பொழுது அங்க இருக்கிற சகோதரர்களுக்கு ஊழியம் செய்ய தேவன் நம்ம அனுமதிக்கும் போது இன்னும் பாக்குறோம், இது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு சோதனையா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கு. ராஜ்யம் குறித்த விஷயங்கள் கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களிலும் அப்படித்தான் இருக்கும். அங்க அங்க நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய அருமையான சகோதரர்கள் சிலரோ இல்லாட்டி சிலர் சபையோவே இந்த ஒரு சோதனைக்குள்ள அனுமதிக்கப்படுறது பாக்குறோம். கண்டிப்பா இதையெல்லாம் எதிர்கொள்ள நாம கர்த்தர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்ட அந்த உபதேசத்துல உறுதியா நிலைச்சு நிற்பதுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஒருவேளை நான் இது ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்களுக்கு நீங்க வீட்டுல போய் தயவு செஞ்சு இது படிங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு ஒரு சாப்டரும் நாம அப்படி சொல்லுவோம். ஒருவேளை நீங்க அதை செய்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஏன்னா இது பொதுவாகவே ஒரு மாதிரி ட்ரை மேட்டரா போயிட்டு இருக்கு இந்த ஃபோர்த் வால்யூம். ஆனா தயவு செஞ்சு இந்த பாடம் படிங்க. யார் தேவனுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யம் எப்படி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும், அது ஸ்தாபிக்கப்பட்டுட்டு இருக்கும்போது என்ன மாதிரி சூழல் இந்த பூமியில இருக்கும், அது எப்படி தன்னை வெளிப்படுத்தும், அந்த ராஜ்யத்துல சில முக்கியமான கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பிரதர் ரசல் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த பாடத்துல பதில் கொடுக்கறது பார்க்கணும். இது கண்டிப்பா ரொம்ப அருமையான டாக்டர்னல் சாப்டர். ரெண்டு வாரம் நம்ம எடுத்து முடிச்சிடலாம். ஆனா ரொம்ப அருமையான பாடம். அந்த தௌசண்ட் இயர் ரெயின், ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய சில ஆழமான விஷயங்கள் சகோதரர்கள் எல்லோரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து இந்த பாடம் தான். அந்த முக்கியமான அம்சங்கள் அங்க டச் பண்ணி இருக்கிறது இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெரியுது. அதனால நான் மறுபடியும் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், இது கண்டிப்பா தமிழ்ல கூட நீங்க போய் வாசிங்க, இங்கிலீஷ்ல இருந்தா கூட வாசிங்க. இந்த வால்யூத்துல பதிமூணாவது பாடம் எப்படி இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஏன்னா இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம் 1874 1874 ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்ட வருடம். எப்படி அதுல ஏன் சந்தேகமே கூடாது. அழகாக பிரதர் அசில் புல் பாடம் அங்க கொடுக்கிறார். பிளஸ் அந்த ராஜ்யத்தினுடைய அம்சங்கள் கூட அங்க பேசுறார். சோ அது நீங்க இது படிக்க உங்களிடத்துல நான் கேட்டுக்கிறேன். நாம இப்ப போலாம் இந்த பாடத்துக்குள்ள. வசனங்கள் ஆதார வசனமா சகோதரர் கொடுத்திருக்கிறது ஹாகாய் 2:7, மீகா 4:2 வசனம், எரேமியா 3:17. முதல்ல ஹாகாய் வாசிங்க 2:7.
சகல ஜாதிகளையும் அசையப்படுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், விரும்பப்பட்டது வருவார், வரும் இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று
சிஸ்டர் வாசிச்ச அந்த சேஞ்ச் ரொம்ப முக்கியம். அது பைபிள்ல பண்ணிக்கோங்க, மறக்க வேண்டாம். அதாவது அது இங்கிலீஷ்ல தான் கரெக்டா இருக்கு. த டிசையர் ஆஃப் ஆல் நேஷன் ஷால் கம், சகல ஜாதியாராலும் விரும்பப்பட்டது வரும், அது ராஜ்யம். அடுத்த வசனம் மீகா 4:2 வசனங்கள்,
ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் சாமிக்கப்பட்டு மணிவிளக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள், பிரதான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகவும் பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள், ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும் வெளிப்படும்.
ஓகே, எரேமியா 3:17,
அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள், சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தை நிமித்தம் அதனிடமாய் சேர்வார்கள், அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள்.
சில மூன்று வசனங்கள் பார்க்கும் போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியின் மீது ஸ்தாபிக்கப்படுகிறத பத்தி இந்த வசனங்கள்ல தேவன் அங்க பேசியிருக்கிறாங்க. அதாவது 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி இந்த வசனங்கள் அங்கு சொல்லுது. ஆனால் தான் பிரதர் இதை ஆதார வசனமாக அங்க எடுத்துட்டார். சோ இந்த வால்யூம் ஸ்டார்டிங்ல இருந்தே இது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 1 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. சோ அநேக விஷயங்கள் பார்த்தோம். இந்த முடிவு காலத்தினுடைய அடையாளமா என்ன என்ன எல்லாம் பூமியில இன்னைக்கு சம்பவிச்சுட்டு இருக்கு. சோ இந்த முடிவு காலத்தை பற்றி தீர்க்க தரிசனங்கள் சொன்னவைகள் எப்படி இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னால இந்த 2வது உலகம் அழிவுக்குள்ள போகிற விஷயத்துல நமக்கு நிறைவேறிட்டு இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம் இதெல்லாம். சோ இது நம்முடைய மாம்சக்கங்கள்லயே நம்ம பார்த்தோம். ஆக்சுவல் அதுதான் இந்த வால்யூம். இந்த வால்யூம் முழுக்க பிரதர் கொடுத்திருந்த அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரங்கள், அதெல்லாம் என்னன்னா நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம் இந்த உலகத்தின் முடிவு பற்றின தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவர். ஆனா இப்ப நம்ம பார்க்க போற இந்த பாடம் ரொம்ப வித்தியாசம். இது அப்படி நேரடி கண்ணில் பார்க்க முடியாது. இந்த விஷயங்களை விசுவாச கண்களினால் மாத்திரமே பார்க்க முடியும். இல்லனா அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற காரியம் குறிச்சு. சோ இதுக்கு வசனங்களின் மீது ஒரு தீவிரமான ஒரு பார்வையும் ஒரு புரிந்து கொள்ளுதலோ நமக்கு அங்க இருந்தால் மாத்திரமே இந்த விஷயம் வந்து நம்ம அங்க புரிந்து கொள்ள முடியும். ஸ்டார்டிங் எப்படி கொடுக்கிறாரு பாருங்க பிரதர் அசில். சோ இந்த டாபிக் இது டீல் பண்ணும் போதே அழகா சொல்லிட்டாரு, மாம்ச கண்கள்ல இதை நீங்க பார்த்து புரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க உராய்க்குரிய விஷயம். உங்களுடைய அந்த விசுவாச கண்களை திறந்துக்கணும், இருந்தால் மாத்திரமே இந்த தலைப்பு நாம அங்க புரிந்து கொள்ள முடியும் என்று அங்க பார்க்கணும். சோ நமக்கு ஏற்கனவே பாடங்களை எல்லாம் பார்த்தபடி, அதாவது கர்த்தருடைய பிரசன்னம் 1874 ஆரம்பிச்சிருக்கு. 1914 வரைக்கும் இருக்கிற காலப்பகுதிக்கு சார்ட்ல என்ன பேர்னா தெய்வீக திட்டத்துல 1874 இருந்தே 1914 வரைக்கும் இருக்கிற காலப்பகுதிக்கு என்ன பேர், அறுவடையின் காலம் பத்தி சொல்லும் போது அதுல ஒரு முதல் பாகம் வந்து மணிகளை சேர்க்கறது நடக்கும் ரொம்ப தீவிரமா, ரொம்ப அருமையா பிரதர் ரசூலுடைய ஊழிய நாட்கள் அது ரொம்ப வல்லமையா நடந்துச்சு. ஆனா இந்த ஹார்வெஸ்ட் பீரியடினுடைய பின் பகுதி நம்ம பார்க்கும் போது ரொம்ப அருமையான பாயிண்ட் சொல்றார். என்னன்னா பாருங்க, த ஏர்லியர் பார்ட் ஆஃப் இட் ஃபார் கேதரிங் ஹிஸ் எலெக்ட் பிரைட், அந்த அறுவடையின் கால பகுதியை நம்ம ஆராய்ந்தோம்னா அதுல ஒரு முதல் பாதி அந்த மணிகளை சேர்ப்பதற்காக இருக்கும், அந்த லேட்டர் பார்ட் எ டைம் ஆஃப் ட்ரபிள். அதனுடைய பிற்பகுதியை நம்ம கவனிச்சோம்னா அது ஒரு உபத்திரவ காலமாக இருக்கும். ரொம்ப அருமையான பிரின்சிபல், இதை நமக்கே ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த ஒரு தாட் பிரதர் ரசல் கொடுத்தது. பாருங்க, இந்த அறுவடை காலத்துல அவர் அதை ஒரு ரெண்டா பிரிச்சு என்ன சொல்றாருன்னா, முதல் வாரம் பாத்தீங்கன்னா மணிகள் சேர்க்கிறதா இருக்கும்னா பிரதானமான வேலையே எதுவாத்தா இருக்கும், மணிகள் சேர்க்கிற வேலையா இருக்கும். அதனால்தான் பிரதர் ரசூலுடைய அந்த 40 வருஷ கால ஊழியம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க அவ்வளவு எஃபர்ட், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷங்கள் கூட அப்படி இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது பிற்பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு உபத்திரவ காலமா இருக்கும். நான் இப்ப பார்க்கும் போது இந்த ஹார்வெஸ்ட் கேதரிங் பார்க்கலும் எது வந்துட்டு அதிகமா இருக்கும்னா இந்த இரண்டாம் உலகத்தினுடைய முடிவுக்கு ஏதுவான காரியங்கள் அங்க ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும். அது ரொம்ப அருமையான பாயிண்ட் சகோதரர் அங்க சொல்லிருக்கிறார். இந்த காலம் எப்போ அந்த பூமியின் மீது ஆரம்பிக்குதோ அப்பவே தேவன் அவருடைய ராஜ்யத்தை அவருடைய குமாரன் மூலம் இங்க ஸ்தாபிக்கிறார். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறது பத்தி தான் நம்ம பார்க்கணும். இந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது முதல்ல பிரதர் ரசூல் ஒரு பாயிண்ட் கிளியர் பண்றார். ராஜ்யம் அது எப்படி நாம புரிஞ்சுக்கணும், யாருடைய ராஜ்யம் அது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அது முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா இந்த 1000 ஆண்டு அரசாட்சி பத்தி குவஸ்டின்ஸ் எல்லாம் வரும்போது, கேள்விகள் வரும்பொழுது இந்த மாதிரி எல்லாம் வருது, அது யாருடைய ராஜ்யம்? ஆனா அதுக்குதான் பிரதர் ரசூல் கொடுக்கறாங்க, முதல்ல இந்த ராஜ்யம் அது 1000 ஆண்டு அரசாட்சி, அது முதல்ல சொல்லணும்னா அது தேவனுடைய ராஜ்யம். எந்த வகையிலனா அவர் தான் சர்வத்துக்கும் ராஜாவா இருக்கிறார், அவர் தான் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டமே இந்த 1000 ஆண்டுக்குள்ள நிறைவேறணும்னு நிர்ணயித்தவர். அது மாத்திரம் இல்ல, இந்த ராஜ்யமே அவருடைய ராஜ்யம், ஏன்னா அவருடைய வல்லமையினால்தான் இது ஸ்தாபிக்கப்படும், இது வழிநடத்தப்படும், இது நிறைவடையும் என்று அங்கு நாம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவருடைய மத்தியஸ்தரா கர்த்தரையே சிறந்து அதை நிறைவேற்றுவார். சோ இந்த வகையிலதான் பார்க்கும் போது இந்த 1000 ஆண்டு அரசாட்சி முதல்ல அது தேவனுடைய ராஜ்யம். நெக்ஸ்ட் ரெண்டாவது பாயிண்ட், இது இன்னொரு வகையில கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். பாருங்க 1000 ஆண்டு அரசாட்சிக்கு எப்படி எல்லாம் பிரதர் விளக்கம் கொடுக்கிறார். சோ இந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், இந்த ராஜ்யம் கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். எந்த வகையில? கிறிஸ்து தேவனுடைய பிரதிநிதியா இருந்து அவருக்கும் மனுக்குலத்துக்கும் மத்தியஸ்தர் ஸ்தானத்தை எடுத்து அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருந்து நிறைவேற்றுவார். என்ன பண்ணுவாரு? தீமை எடுத்து போடுவார், பாவத்தை எடுத்து போடுவார், நீதியான அரசாட்சி ஸ்தாபித்து மரணத்துக்குள்ள இருந்தவங்களை உயிர் தழுப்பி பாவத்திலிருந்து அவங்களை மீட்டெடுத்து பரிபூரணத்துக்கு அங்க கொண்டு வந்து அதன் பின்பு அந்த ராஜ்யத்தை தேவன் கிட்டே கர்த்தரே சொத்து கொடுக்க போறார். அந்த ராஜ்யத்துல ஆக்டிவ் ரூலர் அப்படின்னா முழுக்க முழுக்க பங்கெடுக்கிறவர் கிறிஸ்துவாக இருக்கிறதுனால, ஆமா இது கிறிஸ்துவின் ராஜ்யம் கூட. இப்ப மூணாவது பாயிண்ட், இந்த ராஜ்யம் தேவராஜ்யம் மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவின் ராஜ்யம் மாத்திரம் இல்ல, அவருடைய சரீரம் ஆகிய சபையினுடைய ராஜ்யம். ஏன்னா அவர்கள் அந்த 1000 ஆண்டு அரசாட்சி முழுவதும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருந்து கிறிஸ்துவோட இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க போறாங்க. அந்த வகையில பார்க்கும் போது இது கிறிஸ்துவின் ராஜ்யமும் கூட. இப்ப ஒரு அருமையான பாயிண்ட் பேசுறார். இப்ப என்ன பேச, இந்த வரைக்கும் என்ன பேசினார்னா 1000 ஆண்டு அரசாட்சி தேவனுடைய ராஜ்யம், அது கிறிஸ்துவின் ராஜ்யம், அது சபையின் ராஜ்யம். இப்போ இடையில ஒரு சின்ன விளக்கம் அங்க கொடுக்கிறார், ரொம்ப முக்கியம். The kingdom class proper அப்படின்னா என்னன்னா, குறிப்பா தெளிவா சொல்லணும் அப்படி என்னன்னா, ராஜ்ய வகுப்பார் அப்படின்ற குறிப்பிடும்படியா நம்ம சொல்லணும்னா, அந்த வகுப்பார் யார் மாத்திரம் குறிக்குதுன்னா, will consist only of our Lord and his elect of this gospel age to whom he said. அதாவது பயப்படாதே சிறுமந்தையே, தம் ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கத்திதா பிரியமாய் இருக்கிறார் என்று தேவன் சொன்ன இந்த சிறுமந்தையும் இவங்களுடைய தலையாக இயேசு கிறிஸ்துவும் தான் அந்த ராஜ்ய வகுப்பா. வாழ்விலிருந்து சில விஷயங்களை கொஞ்சம் தெளிவுக்காக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இங்க இங்கிலீஷ்ல சொல்லும்போது த கிங்டம் கிளாஸ் அப்படி சொல்றார். ராஜ்யம்னா யார் குறிக்குது? கிரைஸ்ட் சர்ச், அதான் சொல்ற. ராஜ்யம்னா யாரை குறிக்குது? இயேசு சபை. ஏன்னா அந்த சபைக்கு தான் அந்த ராஜ்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக வசனம் இருக்கு. சோ தெளிவா ராஜ்யம் கவர்மெண்ட் இல்லைங்களா? ராஜ்யம்னா என்ன சொல்லலாம் இங்கிலீஷ்ல? கவர்மெண்ட் கூட சொல்லலாம். அந்த ஆளுகை அரசாட்சிக்குரிய வகுப்பார் யாருன்னா, இவர்களே மாத்திரமே தான். ஏன் இது சொல்றார் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் அங்க இருக்கு. இது இந்த கருத்துக்கு ஒரு வசனம் கூட வாசிங்க, தானியேல் 7:27 கூட, இந்த சபை மாத்திரமே அந்த ராஜ்யம் என்ற அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவங்க, உரியவங்க என்பதுக்கு வசனம்.
வானத்தின் கீழேயும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்த மான்கள் ஆகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல சத்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றார்.
பாருங்க, சோ இது அந்த உன்னதமானவருடைய பரிசுத்த மான்களுக்கு தான் கொடுக்கப்படும் சொல்ல போது. So the kingdom class proper, அந்த ராஜ்ய வகுப்பார் என்று தெளிவா சொன்னோம்னா, அது சபை மாத்திரமே அங்க குறிக்கும். ஆனா தேவனுடைய திட்டத்துல நம்ம பாக்குறோம், இந்த வகுப்பார் தங்களுடைய உயிர் தழுதல்ல, முதலாம் உயிர் தழுதல்ல, மாம்சத்துல இருந்து ஆவிக்குரிய சரீரத்துக்கு எழுந்திருக்கிறாங்க. அழியாமையின் சுபாவத்தை அவர்களே அங்க தரித்து கொண்டு மனுஷர்களால பார்க்க முடியாதவர்களாக அங்க ஆயிடுறாங்க. எப்படி தேவன் இருக்கிறாரோ, எப்படி பரிசுத்த தூதர்கள் இருக்கிறாங்களோ, அந்த நிலைக்கே இந்த சபையும் கூட அங்க உயிர் தெரிந்துடுறாங்க. ஒரு அவசியம் இருக்கு, என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட இந்த சபை அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில பரலோகத்தில் இருந்து பூமியில் இருக்கிற மனுக்குலத்தை நியாயம் தீர்ப்பாங்க, போதிச்சு வழி நடத்துவாங்க என்று சொல்லும் போது, சோ அவர்கள் இவர்களோடு எப்படியாவது என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, தொடர்பு கொள்ள வேண்டி அங்க இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா எப்படி அந்த தொடர்பு இருக்கும்? பிரதர்ஸ்ல அங்க கேள்வி கேட்கிறார், எப்படி அந்த ராஜ்ய வகுப்பார் தங்களுடைய முதலாம் உயர்த்தல் ஆவியின் சரீரத்துக்கு போயிடுறாங்க, ஆனா அந்த சரீரத்திலிருந்து மாம்சத்தில் இருக்கிற மனுக்குலத்தை நியாயம் தீர்ப்பாங்க, வழி நடத்துவாங்க. ஆனா இந்த ரெண்டு வகுப்பார் என்ன? ரெண்டு வகுப்பார், நியாயம் தீர்க்கிறவர்களும் நியாயம் தீர்க்கப்படுகிறவர்களுக்கும் இடையில அந்த ஒரு தொடர்பு எப்படி இருக்கும் பாருங்க. There will consequently be necessity for some means of communication between this glorious church and those whom it will be judging and lifting up out of the degradation of sin and the death. பாவம் மரணத்தில் இருந்து மீட்டெடுத்து பரிபூர்ணத்துக்கு வழிநடத்தப்படுகிற இந்த உலகத்தின் மனுக்குலத்துக்கும் அதை அவங்களுக்காக நடப்பிக்கிற அந்த மகிமையில இருக்கிற வகுப்பாருக்கும் ஏதாவது ஒரு ஒரு முறையின் மூலம் அவர்கள் அங்க தொடர்பு கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது சில உதாரணங்கள் காமிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம பண்ண அந்த மாதிரி அந்த ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பு பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. ஆவிக்குரிய ஜீவிகள் பூமிக்குரிய ஜீவிகள் கூட தொடர்பு கொள்றது எப்படி எல்லாம் இருந்துச்சு நம்ம படிச்சிருக்கிறோம். ஆப்ரஹாம், ஆமா, அவங்க கிட்ட வெளிப்பட்டது நிறைய லிஸ்ட்ல சொல்றார். ஆப்ரஹாம் அண்ட் சாரா, லோத் கிட்ட, கிதியோன் கிட்ட, டேனியல் கிட்ட, இயேசுவினுடைய அம்மா மரியாள் கிட்ட, அப்புறம் இவங்க கிட்ட எல்லாம் அந்த ஆவி நிலைமையில இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்க அங்க பாருங்க. அங்க அதெல்லாம் சம்பவங்கள், என்ன சம்பவங்கள்னா ரெண்டு விரோதமான நிலையில இருக்கிறவர்கள் சந்திக்கிற சம்பவங்கள். ஆவிக்குரிய ஜீவிகள், பூமிக்குரிய ஜீவிகள், மாம்சீக ஜீவிகள், ரெண்டு பேருக்கும் அங்க தொடர்பு நடக்குது. அதுக்கு சில முறைகள் அங்க இருந்துச்சு பாக்குறோம். அது போலவேதான் கர்த்தர் இயேசு உயிர் தந்ததுக்கு பின்பு அப்போஸ்தலர்கள் கிட்ட கூட அந்த தொடர்பு அங்க இருந்ததாக அங்க சொல்லியிருக்கிறார்கள் ரசல். ஆமா, கிறைஸ்ட் வந்துட்டு மகிமையின் சரீரம், ஆனா அப்போஸ்தலர்கள் மாம்சத்துல இருந்தாங்க. சோ மகிமையின் சரீரத்துல இருந்துட்டாலும் இந்த மாம்ச சரீரத்துல இருக்கிறவங்க கிட்ட தொடர்பு கொள்வதற்கு அங்க ஒரு முறை கையாளப்படுச்சு. சோ இந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் எடுத்தோம், இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எடுத்தோம்னா அந்த எந்த விதத்துல தொடர்பு கொண்டாங்க? நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா? சாவிக்குரிய அந்த ஜீவிகள் மாம்சீக ஜீவிகள் கிட்ட தொடர்பு கொள்ளணுங்கிற நிர்பந்தம் அவசியம் வந்த போது என்ன முறையில் அவங்க கையாண்டாங்கன்னா, கரெக்ட், ஆவியின் சரீரத்திலிருந்து அவங்க என்ன சரீரத்தை வெளிப்பட்டாங்க, மாம்ச சரீரம். அப்ப என்னன்னா பாருங்க, இந்த மாம்சீக ஜனத்தோட டீல் பண்ணும் போது ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மெத்தட் தேவை, ஒரு ஒரு வழி முறை அவங்களுக்கு தேவை. அந்த வழிமுறை என்னன்னா அவர்கள் மாம்சத்திலே அங்க வெளிப்பட்டாங்க. சோ பிரதர் ரஜினி அப்ளை பண்றாரு, பாருங்க, ஆயிரம் ஆண்டு சாட்சியில ஆவிக்குரிய வகுப்பாரு ராஜ்ய வகுப்பார் இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்களை வழிநடத்த போறாங்க. எப்படி எப்படிங்க போது அந்த திட்டத்தினுடைய ஒரு பாட்டு அங்க கொண்டு வராரு. இது பழைய ஏற்பாட்டுல நடந்தது போல எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவன் அதற்கு ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. அதாவது அந்த ராஜ்ய வகுப்பார் கிறிஸ்துவ சபைக்கும் அப்புறம் இந்த பூமிக்குரிய உலகத்தின் மனுஷங்களுக்கும் இடையில இந்த கம்யூனிகேஷன் சேனலா ஒரு வகுப்பார தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி அவங்கள வைத்திருக்கிறார். சோ அந்த வகுப்பார் யார் என்று பார்க்கும் போது யார் அவங்க மோபிராக்கள். ஆமா பாருங்க, இன்டர்மீடியரிஸ் அப்படி சொல்றாங்க. இன்டர்மீடியரிஸ் இடையில இருக்கக்கூடிய ஒரு வகுப்பா. சோ தீஸ் இன்டர்மீடியரிஸ் வைல் நாட் த கிங்டம் இன் த ப்ராப்பர் சென்ஸ். இதுக்காக தான் முன்னாடி சொன்னார், ஏன் கிறிஸ்துவையும் சபையையும் தெளிவா பிரதர் ரசல் சொல்றார், இவங்க தான் அந்த ராஜ்ய வகுப்பார் அப்படின்னா பாருங்க, இவங்களுடைய பிரதிநிதிகளா பூமியில இருப்பாங்க. மாம்சத்துல யாரு முற்பிதாக்கள், அவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் நமக்கு தெரியும். நான் அதெல்லாம் ரொம்ப டீடைலா போக அவசியம் இல்ல. ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் பாருங்க, இவர்கள் வந்துட்டு இவர்கள் வந்து ராஜ்யம் கிடையாது, ஆனா அந்த ராஜ்யத்தோட இவர்களே சம்பந்தப்பட்டவங்களா. அந்த ராஜ்யத்தினுடைய என்ன சொல்றோம்னா கண்ணுக்கு தெரியற பிரதிநிதிகளா இவங்க அங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே நல்லா பார்த்ததுகள் தான் பாக்குறோம், ஆனா ரொம்ப அந்த வித்தியாசம் இருக்கு, நுணுக்கம் இருக்குது. சோ கிறிஸ்தவம் சபையும் அவர்கள் தான் ராஜ்யம், கிங்டம் கிளாஸ் ப்ராப்பர். அப்புறம் அந்த ஆவிக்குறை நிலைமையில் இருக்கிற அவர்கள் இந்த மாம்சீக ஜனங்களுக்கு வெளிப்படுவதற்கென்று அவங்களுடைய பிரதிநிதிகளே ஒரு வகுப்பார் அதே ராஜ்யத்தில் இருப்பாங்க. முட்டிதாக்கள் மாம்சத்துல அவர்கள் அங்க இருப்பாங்க, ஆனா அவர்கள் வந்து அந்த ராஜ்யம் இல்ல. அவர்கள் வந்துட்டு பாருங்க, இதனால்தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு பிரதர், என்ன சொல்றாருன்னா, Hence we have turned these the earthly face of the kingdom visible among men. இதனால்தான் முற்பிதாக்கள் நாம் என்ன சொல்லிடுறோம்னா அவர்கள் பூமிக்குரிய பாகம் இல்லைங்களா. அதாவது கிறிஸ்துவனுடைய ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில் எத்தனை பாகங்கள் இருக்கு, ஆவிக்குரிய பாகம் பூமிக்குரிய பாகம். இந்த பூமிக்குரிய பாகம் நம்ம இவங்களை ஏன் சொல்றோம்னா, ஆக்சுவலி இவங்க வந்து ராஜ்யம் கிடையாது, ஆனா இவர்கள் யார ரெப்ரசென்ட் பண்றாங்க, உண்மையான ராஜ்ய வகுப்பார ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனால்தான் இவங்களை ராஜ்யத்தின் பூமிக்குரிய பாகம் என்று அங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம், இவர்கள் ராஜ்யம் இல்ல. அந்த ராஜாக்கள் மாசாரியர்கள் யார் மாத்திரம் தான், சபை மாத்திரம் தான் இல்லைங்களா. ஆனா அவங்களுடைய பிரதிநிதிகளா மாம்சத்தில் இவர்கள் செயல்படுறதுனால இவர்கள் அந்த வகுப்பார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்குது பாக்குறோம். சோ இவங்களை பத்தி சொல்லும் போது இவர்கள் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சோதிக்கப்பட்டு பரீட்சை பார்க்கப்பட்டு அவர்கள் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் மறிச்ச நிலைமையில இருக்கிறாங்க. ஆனா அந்த ராஜ்யத்துல அவர்கள் அங்க பிரதிநிதிகள் அங்க இருப்பாங்க என்று அங்க நாம பாக்குறோம். பாருங்க, இந்த இடத்துல சொல்லும் போது ரொம்ப அருமையா சொன்ன, திஸ் பர்ஃபெக்ஷன் அந்த பரிபூர்ணத்தில் இருப்பதனால And this perfection will enable them to communicate with the spiritual kings and priests direct. ரொம்ப அருமையான பாயிண்ட். இதுதான் அந்த ஆழமான விஷயங்கள். சோ முற்பிதாக்கள் அந்த ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளா மாம்சத்துல இருக்கிறதுனால, பரிபூர்ண சரீரத்தில் இருக்கிறதுனால, இது அவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். எந்த விஷயத்துல அப்படின்னா, அவர்கள் டைரக்டா யார்கிட்ட தொடர்பு கொள்ளுவாங்கன்னா, கிறிஸ்து கிட்டையும் சபை கிட்டையும். அந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணும், ரெசல் அங்க கொடுக்கிறார். அண்ட் திஸ் பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ண சரீரத்தில் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து இருக்கிறதுனால, வில் எனேபிள் தெம் டு கம்யூனிகேட் வித் த ஸ்பிரிச்சுவல் கிங்ஸ் அண்ட் பிரீஸ். ஆவியில் இருக்கிற அந்த ராஜாக்களுக்கும் ஆசாரிகளோடையும் டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுவதற்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். சோ இதனால அந்த ஆவிக்குரிய ராஜ்ய வகுப்பாரு எந்த வித சூழல்லையும் ஒரு மாம்சம் எடுத்து வரணுங்கிற அவசியம் அங்க இல்ல. பாருங்க, அந்த ஒரு மெத்தட் சொல்றா இருப்பாங்க, ரொம்ப அதை நீங்க புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். இந்த முந்தைய காலத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த காலம் வரைக்குமே ஆவிக்குரிய ஜீவிகள் பூமிக்குரிய ஜீவிகளோட தொடர்பு கொள்ளணும்னா வேற வழி கிடையாது. அவர்களே என்ன பண்ணணும், மாம்சத்துல வெளிப்பட்டு கம்யூனிகேட் பண்றாங்க. பட் அது மாதிரி இருக்காது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில். ஆனா கிட்டத்தட்ட அங்க கூட சொன்னால அப்படித்தான், ஆவியின் அரசாட்சி வந்து பாரு மாம்சத்துல இருக்கிற ஜனங்களை வழி நடத்தணும். இப்போ இவர்கள் இவங்க கிட்ட எப்படித்தான் தொடர்பு கொள்ளணும் பாருங்க, அதுக்கு அவங்க மாம்சம் எடுக்கணும்ங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் பீப்புள் தேவன் வச்சிருக்கிறாரு, முற்பிதாக்கள். முற்பிதாக்கள் மூலம் எப்படி தொடர்பு கொள்வாங்க, முற்பிதாக்கள் கிட்ட அவங்க டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். முற்பிதாக்கள் அவங்க கிட்ட டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். எப்படி முற்பிதாக்கள் எந்த சரீரத்துல வராங்க, பரிபூர்ண சரீரத்துல அவர்கள் அங்க வராங்க. அதனால அவர்கள் நேரடியா யார் கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு எங்க பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கு, பரிபூர்ண மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்க ஆவியின் சரீரத்தில் இருக்கிறவங்க கூட டைரக்டா தொடர்பு கொள்ளலாம். பைபிள் எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு நம்ம கேட்டாலே சொல்லுவோம். ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் இல்லைங்களா, பைபிள் இருந்து ஞாபகம் இருந்தா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் நினைக்கிறேன், அந்த கிங்டம் லெசன்ஸ் பத்தி, எப்படி முற்பிதாக்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில செயல்படுவாங்க அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல ஒண்ணு என்னன்னா, முற்பிதாக்கள் எப்படி சபை கூட கிரைஸ்ட் கூட தொடர்பு கொள்வாங்க. பாருங்க, இதெல்லாம் பிரதர் ரசல் பேசியிருக்கிறார், அப்பயே பேசியிருக்கிறார். எல்லாம் எப்படி தொடர்பு கொள்வாங்க, டேரக்டா தொடர்பு கொள்வாங்க. சரி, அதுக்கு ஏதாவது ஸ்கிரிப்சரல் ப்ரூஃப்ஸ் இருக்கா, இருக்குது. ஆதாம் இல்லைங்களா, ஆதாம் எப்படி இருந்தாரு ஏதேன்ல, பரிபூர்ண மனுஷன். அந்த பரிபூர்ண மனுஷன் கூட ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டாங்களா, கொண்டாங்க இல்லைங்களா. தேவன் சார்புள்ள கர்த்தர் இயேசு பேசினார், எப்படி பேசினார், கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு, எப்படியோ இருந்துச்சு அவ்வளவுதான், ஆனா இருந்துச்சு இல்லைங்களா. ஒரு சத்தம் மாத்திரம் வரும். இல்லாட்டி இன்னொரு உண்மை, இன்னொரு உதாரணம் நம்ம எடுக்கலாம். யார் எடுக்கலாம், இன்னொரு பரிபூர்ண மனுஷன் யார் தான் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து தான் இருக்கணும் இல்லைங்களா. அவருடைய வாழ்க்கையில சில முக்கியமான இன்ஸ்டன்ஸ்ல மேல இருந்து கம்யூனிகேஷன் வந்துச்சு இல்லைங்களா, அங்க தேவன் அந்த தூதர்கள் மூலம் அங்க சத்தம் எல்லாம் வருது இல்லைங்களா. அவர் பேப்டிசம் எடுக்கும் போது, அவரு அப்புறம் கெத்செமனேல இருக்கும் போது, கம்யூனிகேஷன், அந்த ஸ்பிரிச்சுவல் ரீம், அந்த ஆவிக்குரிய ஃபேஸ், ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து மாம்ச நிலைமையில் இருக்கிறவர்கிட்ட செய்திகள் அங்க வருது, அங்க வருது மெசேஜ் வருது, ரொம்ப வினோதமா இருக்கு. சத்தம் மாத்திரமே அங்க வந்துச்சு. இதெல்லாமே அருமையான அடையாளம். அதே நிலைமையில தான் முற்பிதாக்கள் இருப்பாங்க 1000 ஆண்டு அரசாட்சியில. எப்படி, பரிபூர்ண மனுஷங்களா, பரிபூர்ண மனுஷங்களா இருக்கிறதுனால அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அவர்கள் நேரடியா ஆவி நிலைமையில் இருக்கிறவங்க கூட தொடர்பு கொள்ள முடியும். அழகா அங்க சொல்றாரு, ஜஸ்ட் as Adam, while perfect before his transgression, could commune direct with the heavenly powers, so will these worthies commune when restored to the same state of perfection. பாவத்துக்கு முன்னால ஆதாம் எப்படி நேரடியாக தொடர்பு கொண்டாரோ, அதே போல இந்த முற்பிதாக்கள் கூட அவங்க கூட அங்க தொடர்பு கொள்ளுவாங்க. அப்போ இது ஒரு நெருக்கமான ஒரு ஒரு உறவாக இருக்கும், இந்த பூமிக்குரிய பாகத்துக்கும் ஆவிக்குரிய பாகத்துக்கும் ராஜ்யத்துல. அவர்களே ரொம்ப அழகா சொல்றாரு, தே வில் பி ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆஸ் ஃபாதர் அண்ட் சில்ட்ரன். அந்த சபை உண்மையான ராஜ்ய வகுப்பாரு ராஜாக்கள் ஆசாரியர்களுக்கும் அவங்களுடைய பிரதிநிதிகளா இருக்கிற அந்த முற்பிதாக்களும் ஒரு தகப்பன் பிள்ளை உறவு போன்ற ஒரு உறவுல அவர்கள் அங்க இருப்பாங்க. அண்ட் ஆஸ் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த சேம் ஹெவன்லி கவர்மெண்ட், ஒரே பரலோக ராஜ்யத்தினுடைய விதவிதமான டிபார்ட்மெண்ட்ஸ் துறைகள் மாறி இருந்து அவர்கள் அழகாக தொடர்பு கொள்வாங்க. அதாவது சொல்றாரு சபை வந்து எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் இங்கிலீஷ்ல சொன்ன லெஜிஸ்லேட்டிவ் பார்ட், லா கிவிங் டிபார்ட்மெண்ட். முற்பிதாக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்லயும் இருப்பாங்களே. லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்னா அவர்கள் முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மூளை பயன்படுத்துறாங்க, நல்லா சிந்திச்சு பிளான் பண்ணி ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட ஆர்டர்ஸ பிசிக்கலா நிறைவேற்றுவதற்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஏன்னா அழகா சொல்ல ராஜ்யத்துல அப்படித்தான் இருப்பாங்க. கிறிஸ்தவம் சபையும் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னா இங்க முர்த்தி தாக்கல எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். வசனத்துல அருமையா அந்த ஒரு கருத்து இருக்குது. ஏசாயா 2:3 வாசிங்க.
புறப்பட்டு வந்து நான் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போகும் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில்
சியோன்ல இருந்து வேதம், அப்புறம் சொல்லும் போது மகிமை அடைஞ்சிட்ட சபை அவங்கதான் அந்த கிங்டம் ராஜ்யம் சியோன். அந்த சியோன்ல இருந்து வேதம், இங்கிலீஷ்ல சொன்னா அவுட் ஆஃப் ஜயன் ஷால் கம் ஃபார் ஷால் கோ ஃபார் தி லா. வேதம் சொல்லும் போது அது பிரமாணங்கள் சட்டங்கள். சோ அவர்கள் தான் அந்த அதைய கொடுக்கறவங்களா இருப்பாங்க. அப்புறம் எருசலேம்ல இருந்து ஜெருசலேம் சொல்லும் போது இது இஸ்ராயேல் முப்பிதாக்களை அங்க குறிக்குது. சோ இங்க இருந்து கர்த்தருடைய வசனம் அங்க அது எக்ஸிக்யூட் ஆகும், செயல்படுத்தப்படும் என்று அங்க பாக்குறோம். சரி, சோ இதுதான் அந்த ராஜ்யம், அது பிதாவின் ராஜ்யம், அது கிறிஸ்துவின் ராஜ்யம், அது சபையினுடைய ராஜ்யம். ஆனா அந்த ராஜ்யத்துல இவர்களுக்கு பிரதிநிதியா இருக்க போகுது என்னவோ முற்பிதாக்கள். பரிபூர்ணத்தில் இருக்கிறதுனால இவங்கள் நேரடியாக அந்த ராஜ்ய வகுப்பாருக்கோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. அப்படி இருக்கும் போது தகப்பனும் பிள்ளை போன்ற உறவுல இந்த ரெண்டு வகுப்பார் இருந்து அங்க அந்த ராஜ்யம் நடக்கும். இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது, இது ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க வாசிக்கும் போது இது அண்டர்லைன் பண்ணி படிச்சீங்கன்னா ஒருவேளை இன்னைக்கு இந்த ராஜ்யம் குறிச்செல்லாம் வரக்கூடிய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையா பதில் நம்ம கொடுக்கலாம். சகோதர சகோதரிகளை நான் அது மறுபடியும் அண்டர்லைன் பண்றேன், ஏன்னா இது பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்கள் முத்தியில எப்போதுமே ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக். நிறைய ஹெக்லீஷர்ஸ் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ரெக்வஸ்ட் பண்றாங்க, தயவு செஞ்சு ராஜ்யம் பத்தி மாத்திரம் பேசாதீங்க, கான்ட்ரவர்ஷியலா வேற ஏதாவது சாஃப்டா பேசுங்க, அப்படி எல்லாம் சூழல் உருவாது. அப்போ ரொம்ப எப்படின்னா நம்ம ஆயத்தமாவே இருக்கணும் இந்த சத்தியத்துக்கு நாம அங்க சாட்சி கொடுக்கும்போது. பின்னாடி ஒரு அருமையான பாயிண்ட் வருது, அப்ப நான் அது உங்களுக்கு கோட் பண்றேன், ரொம்ப பியூட்டிஃபுல். இன்னைக்கு நீங்க நான் என்ன செய்யணும், என்ன செஞ்சுட்டு இருக்கணும் இந்த பூமியில, அது தெளிவா மூணு ஒர்க் பேசுறாரு பிரதர் ரசல் பின்னாடி நான் சொல்றேன். ஆனா இந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுது, செட்டிங் அப் த கிங்டம், முக்கியமான டாபிக், செட்டிங் அப் த கிங்டம், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதல். சோ இந்த ராஜ்யம் வாசிக்கலாம் லூக்கா 16:16.
நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள்.
பாருங்க தப்பு தமிழ் டிரான்ஸ்லேஷன், பலவந்தமாய் அதுல பிரவேசிக்கிறாங்க. The kingdom of God is preached and every man presseth into it. So in the multi washing sister, the ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிறது, அறிவிக்கப்பட்டு வருகிறது, யாவரும் அதற்குள்ள தீவிரமாக பிரவேசிக்கிறாங்க. சோ இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. கடந்த ஒரு 2000 வருஷமா அதாவது கர்த்தர் இயேசுக்கு பின்னால நம்ம பார்க்கும் போது இந்த ராஜ்ய வகுப்பாரா ஆவதுக்கான அழைப்பு இந்த சுவிசேஷத்தின் மூலம் கொடுக்கப்பட்டோம். அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டவர்களே அதற்குள்ள தீவிரமாக பிரவேசிக்கிறதும் அங்க நடந்து கொண்டிருக்கு. இவர்களை தான் இந்த உலகத்திலிருந்து தேவன் அழைத்து பிரிச்செடுத்து தெரிந்து கொண்டு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக கண்டு அந்த ராஜ்யத்தின் வகுப்பாளராக அங்க ஆக்குறார். சோ இந்த காரியங்கள் போயிட்டே இருக்கு கடந்த 2000 வருஷம். இந்த 2000 வருஷமா நம்ம பார்க்கும் போது கூட சோ இவர்கள் இந்த ராஜ்ய வகுப்பா இந்த அழைப்புக்குள்ள வருகிறவங்க கூட இந்த ராஜ்யம் சீக்கிரத்தில் ஸ்தாபிக்கப்படுவதை எதிர்பார்த்து தான் இருக்கிறாங்க. அது எப்போ அந்த ராஜ்யம் வல்லமையில ஸ்தாபிக்கப்படும், இந்த முழு உலகத்தை அந்த நியாயம் தீர்க்கும், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். சோ இந்த எதிர்பார்ப்பு இந்த ராஜ்ய வகுப்பாருக்குள்ள இந்த 2000 வருஷமாவுமே அங்கிருச்சு. ரெண்டு விஷயம் பேசுறார், இந்த ராஜ்ய வகுப்பாராவதுக்கான வாய்ப்பும் போயிட்டு இருக்குது, அதுக்குள்ள பிரவேசிச்சுட்டும் இருக்கிறாங்க, பிரவேசிக்கிறவர்கள் அது சீக்கிரமாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு எதிர்பார்த்தும் கொண்டு அங்க இருக்கிறாங்க. பட் வசனத்துல பார்த்தோம்னா மத்தேயு 11:12 இதுக்கு நேர்மாறா என்னதான் தேவனுடைய திட்டத்துல நடந்துட்டு இருக்குன்னா, இந்த 2000 வருஷ காலமா அந்த ராஜ்ய வகுப்பார் அந்த வல்லமை மகிமையில உயர்த்தப்பட்டு அந்த ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லாம இவர்கள் நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. வசன வாசிங்க,
யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது.
யோவான் ஸ்நானகன் காலம் முதல் எக்ஸாக்ட் டைம் எடுக்கிறார் பாருங்க. அவர்தான் ஆரம்பிச்சார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் ஆரம்பிச்சார். அந்த டைம்ல இருந்து அந்த ராஜ்யம் பலவந்தம் காலத்துக்கு பின்னால வாய்ப்புக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறவர்கள் மீது அந்த ஒரு உபத்திரவங்கள் அந்த 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 சோதனைகள் அதுவே அனுமதிக்கப்படுவது என்று அங்க நாம பார்க்கிறோம். இதுதான் சொல்றோம், இந்த 2000 வருஷமா சுவிசேஷத்தின் மூலம் இந்த வாய்ப்பும் போயிட்டு இருக்கு, அநேகர் உள்ள பிரவேசிச்சுட்டும் இருக்கிறாங்க, பிரவேசிக்கிறவர்கள் அது வல்லமையா ஸ்தாபிக்கப்படுவதை எதிர்பார்த்து காத்தும் இருக்கிறாங்க. ஆனா அது நடக்கிறதுக்கு பதிலா கடந்த 2000 வருஷம் என்னதான் நடந்திருக்குன்னா, அந்த வகுப்பாறு உபத்திரவத்துக்குள்ளதான் அனுமதிக்கப்படுகிறார். யாருனால? உபத்திரவம் படுத்துகிறவர்கள்னால. சோ இது ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உயிர்த்தெழுந்த கர்த்தர் இயேசுக்கு வல்லமை இல்லாம என்று இல்ல, ஏன்னா அவர் சொல்லிட்டார் வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. The exercise of the power is delayed for a purpose. அந்த வல்லமை ராஜ்ய வகுப்பாருக்குரிய அந்த வல்லமை அது பிரயோகித்தது தாமதமாவது ஒரு நல்ல காரணத்துக்காக தாமதமாகுது. அது என்னன்னா, தேவனுடைய திட்டத்துல இந்த காலம் ஒரு விசேஷமான பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டிய காலமாக அங்க இருக்கு. அந்த பலிகள் ஏறெடுக்கப்பட்டது பின்பு இந்த ராஜ்யமே இந்த பூமியில அங்கு ஸ்தாபிக்கப்படும். சோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய கால அவகாசம் அவருடைய திட்டத்துல தேவன் அங்க வைத்துட்டார். அந்த திட்டத்துல அந்த காலப்பகுதிக்குள்ள அந்த ராஜ்ய வகுப்பா அந்த உபத்திரவங்களுக்குள்ள போறது சோதனைக்குள்ள உட்படுத்துவது எல்லாமே அந்த ராஜ்யமாகவே அவர்கள் ஆகும் பொழுது அதற்கு அவர்கள் தகுதி உள்ளவர்களா இருப்பதற்கு ஏதுவாக இது தேவனால் அங்க அனுமதிக்கப்பட்டிருக்குது என்று அங்க நாம பாக்குறோம். சோ இப்போ பாருங்க, அந்த 2000 வருஷம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1874 கர்த்தர் இயேசு 2 பிரசன்னத்தில் அங்க வந்து இருக்கிறார். அதே சமயத்துல பாருங்க, அந்த ஃபார்மல் இனாகரேஷன் ஆபீஸ் கிங்லி ஆபீஸ் dates from April 1878. 74 கர்த்தர் இயேசு ராஜாவா வந்துட்டார். ஆனா அதிகாரப்பூர்வமா அவருடைய ராஜ்யம் அவர் எடுக்கிறது வந்து எப்பனா 1878 ஏப்ரல் மாதம் முதற்கொண்ட பிரதர்கள் அங்க துல்லியமா அங்க கொடுக்கிறார். சோ அது எல்லாத்துக்கு பின்னால காரணம் இருக்கும், அதெல்லாம் நம்ம அறிஞ்சிட்டா தான் அந்த ஒரு கான்பிடண்டா கவுண்டர் கொடுக்க முடியும் இந்த ராஜ்யம் விஷயத்துல. 1878 இருந்து அது நடந்துச்சு அங்க சொல்ற. சோ அப்போ அந்த தூங்கிட்டு இருந்த பரிசுத்தவான்கள் அந்த வருஷத்திலிருந்து உயிர் தெழுப்பப்பட்டுட்டும் இருக்கிறாங்க என்று அங்க நாம அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ அதுதான் ரொம்ப முக்கியம், ஏன் 1878 அவர் சொல்றார் அப்படின்னா, அவர் ராஜாவா வந்து வந்துட்டு அந்த ராஜ்யம் ஸ்தாபிச்சுட்டால் 1974 அது ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு 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 கட்டம் என்னன்னு சொல்லாம அந்த ராஜ்ய வகுப்பார் அவர் கூட சேர்கிற வருஷத்துல இருந்து ஆரம்பிக்குது. அதாவது அந்த ராஜ்ய வகுப்பார் சபை உயிர் தழுறாங்க 1878. சோ அங்க இருந்து பார்த்தோம்னா எஸ் அந்த கிங்டம் ப்ராப்பர் அங்க செட் ஆகுது என்று அங்க நம்ம அங்க சொல்லலாம். சோ இந்த 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 பாயிண்ட் சொல்லிட்டு சில சென்சிட்டிவான விஷயங்கள் பிரதர்ஸில் இங்கத்தான் அழகாக அவர் பேசுறார். உண்மையில அது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா நம்ம சில சகோதரர்களுக்கு எவ்வளோ கோபங்கள் இந்த விஷயத்துல, ஆனா எல்லாம் பிரதர்ஸுடைய அந்த படைப்புகள் பார்த்தாங்கன்னா அந்த குழப்பம் அவங்களுக்கு இருக்காது. சோ அப்படி ஸ்தாபிக்கப்பட்டு இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அந்த முதல் பாகத்துல எஞ்சி இருக்கிற பரிசுத்தவான்களை முதலாவது கர்த்தர் தன் இடத்துல அங்க சேர்த்து கொண்டு அங்க இருக்கிறதாக பாக்குறோம். இப்ப நான் வாசிக்கிற வாசகம் நீங்க கவனிங்க, ரொம்ப முக்கியம். ஹவர் எப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் த கிங்டம் வெயிட்டிங் ஃபார் த லிவிங் மெம்பர்ஸ் டு பினிஷ் தயர் கோர்ஸ், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ராஜ்யமானது அதனுடைய ராஜ்யமானதுனாவே யார்தான் நாங்க எடுத்துக்கணும், கிறிஸ்து சபை. இந்த ராஜ்யமானது தன்னுடைய தன்னுடையவர்கள் ஒரு சிலர் எங்க இருக்கிறாங்க, மாம்சத்தில் இருக்கிறாங்க. அப்படி மாம்சத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யறதுக்கு காத்திருக்க அவசியமா என்னாமல், அதுதான் அந்த வாசகத்தினுடைய பாயிண்ட். Instead of the kingdom waiting for the living members to finish their course, the kingdom work began at once. Enna beautiful vasagam ena keda idu ella doubts idla shatter aavum ana adukku oru phrase venum, brother Russell seventh angel adu venum, appo tha andha vaarthaigalukku andha alavukku vallamai kodukka mudiyum. Rajyam மாம்சத்தில் இருக்கிற சபை வகுப்பார் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்யும் அளவுக்கு காத்திருக்க அவசியம் இல்லாம அவர்கள் அப்படி மாம்சத்தில் இருக்கும் போதே ராஜ்யத்தின் வேலைகள் சொல்றாரு. வார்த்தையில ரொம்ப வித்தியாசம். ராஜ்யத்தின் வேலைகள், த கிங்டம் ஒர்க் ஹஸ் பிகன் அட் ஒன்ஸ் அப்படின்னா அது ஏற்கனவே ஆரம்பிச்சு. ராஜ்யம் ராஜ்யமா செயல்பட ஆரம்பிச்சு 1874. ஆனால் இன்னும் அந்த ராஜ்ய வகுப்பாரில் எல்லாரும் வேணாவில், அவர்களே அங்க போய் மகிமையில சேரல. அப்படி சேர்றதுக்காக ராஜ்யம் என்ன பண்ணல, காத்துட்டு இருக்கிறதுக்கு அங்க இல்ல. பாருங்க அந்த ராஜ்ய வேலைகளே ஆரம்பிச்சிருச்சு 1874 சொல்ற ரொம்ப முக்கியம். ராஜ்யத்தின் வேலைகள், ராஜ்யத்தின் வேலைகள் 1874 ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ராஜ்யமே ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அந்த ராஜ்ய வகுப்பாளர் சிலர் எங்கதான் இருக்கிறாங்க இன்னும், வகுப்பாரிய வகுப்பாரில் ஒரு சிலர் இன்னும் பூமியில் தான் இருக்கிறாங்க. அவர்களும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க வரைக்கும் என்ன பண்ணல, அது காத்திருக்கல, அது முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா காலப்போக்கில் இவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு மாறும்போது ஏற்கனவே ஆரம்பிச்ச அந்த ராஜ்யத்தின் வேலையில் இவர்கள் என்ன ஆயிடுவாங்க, போய் அங்க பங்கு எடுத்துடுவாங்க. இதுதான் அங்க சொல்றாரு. பர்சனா சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 14:13.
பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இழைப்பாருவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட குழப்பம், ஆவியானவரும் ஆம் என்று திருமூலம்
பாருங்க. வாசிச்சது அவர்களுடைய கிரியைகள் அதுக்கு முன்னாடி வாசம்,
அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து.
இதுதான் யாரை குறியீடு அப்படின்னா, அது மாம்சத்தில் இருக்கிற சபை. அந்த கர்த்தரேசுவினுடைய இரண்டாம் வருகை ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு பின்பு மாம்சத்தில் இருக்கிற சபை அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒழியும் போது என்ன ஆகும், ஒழிந்து இழைப்பார்கள். அப்படின்னா அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிஞ்சு அவர்கள் மகிமையில போய் சேருவாங்க. ஆனா அவங்களுடைய கிரியைகள், அப்போ மாம்சத்தில் அவர்கள் இருந்த போது எந்த கிரியை செஞ்சிருக்கிறாங்களோ அந்த கிரியைகளை அவங்க எங்கேயும் செய்யறாங்க. மாம்சத்திலிருந்து ஆவிக்கு மாறு போகுது. அதுதான் எந்த கிரியை அப்படின்னா பிரதர், இதுக்கு தான் சொல்றாரு ஒரு ராஜ்யம் அதனுடைய வேலைகளோட 1874 ஆரம்பிச்சிருச்சு, 1874 ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அந்த அந்த ராஜ்ய வகுப்பால ஒரு சிலர் மாம்சத்துக்கு தான் இருக்கிறாங்க பூமியில, சும்மா இல்ல. ஆரம்பிச்சுட்டு அந்த ராஜ்யத்தின் வேலைகள்ல அவர்களும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பங்கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ராஜ்யம் ஆரம்பிச்சுட்ட ராஜ்யம் அதனுடைய வேலைகள் அதுல பங்கெடுத்து ஆனா மாம்சத்துல இருக்கிறாங்க. ஆனா மாம்சத்துல ஓட்டம் நிறைவடைஞ்சியும் அவர்கள் உயிர் தெழும் போது அவர்களுடைய கிரியைகள் அவர்கள் கூடயே போகும் அப்படின்னா, ஏன் அவர் ஏற்கனவே எந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க, என்ன ஒரே வித்தியாசம், இப்ப மாம்சத்துல செஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா ரிசரக்ஷனுக்கு பின்பு எதுல செய்வாங்க, பட் ஒர்க் வந்து சேம். என்ன ஒர்க்கு, த கிங்டம் ஒர்க். அதனால தான் சொல்றாரு த கிங்டம் ஒர்க் பிகன் அட் ஒன்ஸ். ராஜ்யம் அதனுடைய வேலைகள் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு 1874. ஆனால் சிலர் மாம்சத்தை ஏன் இந்த பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, கன்ஃபியூஷன் என்ன, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு சிலருக்கு எப்படி சபையில ஒரு சிலர் மாம்சத்தில் இருக்கும்போது ராஜ்யம் ஸ்தாபனமாகும், ஏன் இருக்கக்கூடாது, வசனம் என்ன சொல்றோம் அதான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சோ அது அந்த ஒரு கன்ஃபியூஷன் அங்க இருக்கு. சோ இதெல்லாமே நிறைய வசனங்கள் அழகா கோட் பண்றாங்க. பொதுவா ராஜ்யம் பத்தி நம்ம ப்ரூஃப் பேசும்போது இந்த வசனங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரூஃப் பேசவே முடியாது. வசனம் வாசிங்க, முதல் வசனம் இந்த கருத்து, இந்த கருத்து ராஜ்யம் அதன் வேலைகளோட 1874 ஸ்தாபிக்கப்பட்டுடுது, அதுக்கு பின்னால சபை முழுமை அடையுது. ஆனா அது ஸ்தாபிக்கப்பட்ட போதே நியாய தீர்ப்புகளும் பூமியில போகுது. இது மாதிரி கருத்துக்களுக்கு வசனங்கள் சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 11:17-18 வசனம்,
இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரே உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர்.
பாருங்க, தேவரே உமது மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர். சோ அந்த ராஜ்யம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது.
ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் பூண்டது, மரித்தோர் நியாயத்தை படைகிறதுக்கும் தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதுக்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கும் காலம் வந்தது.
பாருங்க, ரொம்ப அருமையான வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 11:17. இது வந்து 7வது எக்காலத்துக்கு கீழே வரக்கூடிய வசனங்கள் அழகாக காமிக்குது. எப்படி இந்த வசனத்துல நான் சுருக்கமா தான் சொல்ல விரும்புறேன், டீடைலா போக விரும்பல. இந்த வசனத்துல ரெண்டு பாயிண்ட்ஸ் பிரதர் என்ன தேவன் என்ன கிளியரா கொடுக்கறாங்கன்னா, ராஜ்யம் அதனுடைய முழு அதிகாரத்தோட ஆரம்பிச்சது பின்பு இந்த 2வது உலகத்தினுடைய முடிவுகள் அதனுடைய துவக்கத்துல அங்க போகும். மாறாக அநேகர் நினைக்கிறது போல இல்ல, 2வது உலகம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு அப்புறம் ராஜ்யமே முழு அதிகாரம். வசனம் என்ன சொல்லுதுன்னா இதுதான், பாருங்க, உங்களுடைய மகா மேன்மை கொண்டு ராஜ்ய பாரம் அப்படின்னா ராஜ்யம் ஆரம்பிச்சாச்சு 1874. அந்த அத்தாரிட்டி எடுத்துட்டாரு கர்த்தர் இயேசு, ஆளுகை ஆரம்பிச்சாச்சு. இந்த ஆளுகை ஆரம்பிச்ச காரணத்தினால இப்ப சொல்றாரு நிறைய விஷயங்கள், இதுக்கெல்லாம் நேரம் வந்துச்சு. அதாவது மரித்தோருக்கு பலன் அளிப்பதுக்கு, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க ஆளுகை செய்யறதுனால ஜாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, கோபிச்சுட்டாங்க. அவர்கள் கோபிச்சுட்டதுனால உங்களுக்கு அவங்க மேல என்ன வந்துச்சு, இதெல்லாம் ரொம்ப அருமையான வசனம். அப்போ ஆழமான அரசாட்சி இங்க ஸ்தாபிச்சு ஆளுகை எடுத்திருக்கும் போது இந்த ஆரம்ப கட்ட பகுதி எப்படி இருக்கும்னா இப்படித்தான் இருக்கும். மாறாக ஏதேனும் மாதிரி இல்ல, அது வந்து அவுட் ஆஃப் ஸ்கிரிப்சர், வசனங்களுக்கு வெளியே போய் எதிர்பார்க்கிறது. சோ அதுதான் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஆனா கருத்து நல்லா இருக்கு, ரொம்ப ரீசனபிளா. ராஜ்யம் சமாதானம் தானே இருக்கணும், சந்தோஷம் தானே இருக்கணும், பூமி ஏது, ரொம்ப ஞானமா இருக்கு. நான் நம்ம என்ன கேட்கறோம்னா, வசனத்துல எங்க இருக்கு அப்படி, நீங்க அதாவது ஒரு கற்பனை கேள்வி போட்டு கேக்குறீங்க. ஏன் பிரதர் ராஜ்யம் ஆரம்பிச்சோம் இப்படி எல்லாம் போகுமா, சரி போகாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கா, அதுதான் நம்ம கேக்குறோம். பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் அதான் சொல்லுது, நீங்க மகா வல்லமை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர்கள், ஜாதிகள் கோபிச்சாங்க. என்ன பண்ண, ஏன்னா இவர் நீதியின் ராஜா, ஆனா ஜாதிகளும் அநீதியின் ராஜ்யத்துல ராஜாக்கள், ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது. அவர்கள் கோபிச்சாங்க, இவர்கள் கோபம் பார்த்து உங்களுக்கு கோபம் மூண்டுச்சு, இப்போ அவங்களை பனிஷ் பண்றதுக்கு காலம் வந்துச்சு, நியாயம் தீர்க்க காலம் வந்துச்சு. மாறியானவா அந்த பிகினிங் பீரியட் அப்படித்தான் இருக்கும். இன்னொரு வசனம் சொல்ல போது வெளிப்படுத்தின விசேஷம் 18 என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுரும், எதுக்கு முன்னால, பாபிலோன் அழிந்து போவதுக்கு முன்னால. அப்போ ராஜ்யம் ஸ்தாபிச்சு அதனுடைய ஆரம்ப நாட்கள தான் பாபிலோன் கூட அழிவுக்குள்ள போகும். வசனம் 18 அதிகாரம் முழுக்க 19 அதிகாரம் 2-7 அதிகாரம் முழுக்க வெளிப்படுத்தின விசேஷம் கவனிச்சீங்கன்னா அது ஜட்மெண்ட் ஆஃப் பாபிலோன், பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படுகிறது பத்தி அந்த வெளிப்படுத்தின விஷயம் 18 அதிகாரம் முழுக்க. ஆனா அது ஆரம்ப வசனம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 கர்த்தரேஜ் 2 முறைகளை வருவது இருக்கும். வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவார் மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. இந்த வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு ஆளுகை ஆரம்பிச்சிடும், ஆனா பாபிலோன் இருக்கும். ஆனா அந்த ராஜ்யம் ஆரம்பிச்சிட்டதுனுடைய விளைவா அந்த பாபிலோன் நியாயம் தீர்க்கப்படும். பாபிலோன் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இப்போ இது 4th வால்யூம் ஸ்டடி இல்லைங்களா? பாபிலோன் சொல்லும் போது இப்போ மைண்ட்ல என்ன பிக்சர் வருது? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முழு பூமியின் அமைப்புகள் பியூட்டிஃபுல். சோ இந்த இதெல்லாம் எப்பதான் கொலாப்ஸ் ஆகும், எப்பதான் அழிவுக்கு வரும்? ராஜ்யத்துக்கு முன்ன இல்ல, எப்போ ராஜ்யம் ஸ்தாபிச்சிடும் அதனுடைய டைரக்ட் ஆக்ஷனுடைய விளைவா என்ன நடக்கும்னா இந்த பாபிலோன் வந்துட்டு அங்க அழிவுக்குள்ள அங்க ஒரு இன்னொரு வசனம் அது தானியேல் தீர்க்க தரிசனத்துல ரொம்ப அழகா அந்த 5 பொற்சிலை பொற்சிலைன அந்த 5 உலோகங்கள், 5 உலக பிரேரர்ஸ். பூமியில ஒவ்வொரு ராஜ்யம் தோன்றி தோன்றி அதன் பின்னாடி மற்ற ராஜ்யங்களை அதை மட்டுப்படுத்தி இது ஸ்தாபிச்சு கடைசியில அந்த கல் என்னாச்சு? அது வந்து அந்த பாதத்துல மோதி அந்த அந்த சிலை முழுவதையும் நொறுக்கி போட்டு அந்த கல்லோ வென்றால் பெருசாச்சு. சோ அந்த அது ரொம்ப அருமையான தீர்க்க தரிசனம். அதுல தானியேல் 2 44-45 வசனம் ரொம்ப அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல் வார்த்தை. இதெல்லாம் இன்னைக்கு மறக்கிறாங்க. அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே அந்த ராஜாக்கள் ஞாபகம் இருக்கா? பேசிக் கிளாஸ்ல இந்த ராஜாக்கள் யார குறிக்குதுங்க? 10 ஐரோப்பியரா. அந்த ராஜாக்களுடைய நாட்களிலேயே அந்த அந்த காலப்பகுதி ஒரு முக்கியமான இந்த ராஜாக்கள் யார்? பாபிலோன், மேதோ பெர்ஷியா, கிரேக், ரோம், ஹோலி ரோமன் எம்பையர், இவங்களுக்கு எல்லாம் பைபிள் என்ன பேர்? புரட்சாதி ராஜாக்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே புரட்சாதிகளுக்கான காலம் பூமியில நடந்துட்டு இருக்கும் போதே அது எப்ப முடிவுக்கு வந்துச்சு? 1914. அப்ப அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே தேவன் என்ன சொல்றாரு? ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அது பாருங்க தமிழ் அப்படி இருக்கு, அந்த இங்கிலீஷ்ல பாருங்க. The God of heaven shall set up a kingdom. என்ன அருமையா இருக்கு தமிழ்ல சொன்னா? ஸ்தாபிப்பார் போடணும், எழுப்ப போனவர் கரெக்டான வார்த்தை தான். அதனா நமக்கு கொஞ்சம் புரியல, கஷ்டமாயிடும். அந்த ராஜாக்களினுடைய நாட்கள் இந்த பூமியில முடிஞ்சிருக்காது, அது நடந்து கொண்டு இருக்கும். ஆனா அப்போதே தேவன் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிடுவார். அப்ப அந்த புரட்சாதியர் காலம் 1914 முடியுதுன்னா அதுக்கு முன்னமே அவருடைய ராஜ்யம் என்ன ஆயிடணும்? தேவனுடைய ராஜ்யம். கிளியர் ப்ரூஃப், தெளிவான ஒரு நிரூபணமே. இது கேள்வியே கேட்கக்கூடாது. சதா சொன்னாரு அந்த சிலைய அந்த கல்லு தேவனுடைய ராஜ்யம் வந்து மோது இல்லைங்க பாருங்க. அந்த சிலை இருக்குதுன்னாவே புறஜாதி ராஜ்யங்களுடைய காலம் இன்னும் அந்த லீஸ் பவர் இன்னும் முடிவுக்கு வரல. ஆனா வரதுக்கு முன்னமே ஒரு கல் உருவாயிடுச்சுன்னா எம்பிரியானிக் கிங்டம் தேவனுடைய ராஜ்யம் கரு வடிவில் ஸ்தாபிச்சாச்சு. அதனுடைய விளைவு எப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? இந்த ராஜ்யமே அந்த ராஜ்யங்கள மோதும். அதுதான் 1914 முதலாம் உலக போர் ஆரம்பிச்சு அங்க போச்சு. இதுக்கு ஒரு அருமையான அந்த ஒரு ப்ரூஃப் இதுக்கு நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரி. இன்னொரு வசனம் கூட பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த ராஜ்யத்துல அந்த ராஜ்யத்தின் வகுப்பாரா இருக்கிற சபை அந்த வல்லமைய பயன்படுத்தி அவர்கள் இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறத செய்வாங்க. அப்படின்னா இந்த பூமியின் மீதான அழிவு இவர்களுக்கு பங்கு இருக்குது. அது வசனம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2 26 27. பாருங்க, இது ஆக்சுவலி இது வந்து சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். இது ஒரு வாக்கு தத்தம். இது நீங்க மரணப்படைந்த உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன தருவேன் என்ற அந்த தேவனை வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறைய வாக்குறுதிகள். அதுல இது ஒண்ணு என்னன்னா அதிகாரம் தருவேன் இந்த பூமியின் ஜாதிகள் மேல. நீங்க என்ன பண்ணுவீங்க, மண்பாண்டங்களை நொறுக்கிறது போல என்ன பண்ண போறீங்க. சோ இது என்ன கொடுக்கிறார் அப்படின்னா இந்த 2 முடிவுக்கு கொண்டு வருகிற வேலையில குளோரிஃபைடு சர்ச் வில் டேக் பார்ட். இந்த பாபிலோன நியாயம் தீர்க்கிறது இந்த உலகத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறதுல அதிகாரத்துக்குள்ள போன அந்த சபைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதுதான் அவர்கள் அந்த அதிகாரத்தை செலுத்தி இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர. அப்படின்னா கூட என்னதான் நம்ம இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் கான்டெக்ஸ்ட் என்னன்னா, சகோதர சகோதரிகளே, ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுடும், ராஜ்ய வகுப்பாரு அதுல பங்கு எடுத்துட்டு வாங்க. அதன் பின்புதான் இந்த 2 முடிவு, இந்த பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு, நொறுக்குதல் எல்லாம். சோ கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. பைபிள்ல எங்கேயுமே எது இல்லைன்னா ராஜ்யம் 2 கம்ப்ளீட்டா முடிவுக்கு வந்து ராஜ்யம் அருமையா ஸ்தாபிக்கும் இல்லவே இல்லை. ஒரு வசன காமிச்சா நம்ம அது கூட ஆராய்ந்து பார்க்கலாம், ஆனா அப்ப எதுவுமே இல்லை. சோ இதெல்லாம் ரொம்ப அருமையான ப்ரூஃப். இந்த கிங்டம் எப்படி செட் ஆகும், அது எப்படி ஸ்தாபிக்கப்படும், எந்த சூழ்நிலைத்தான் ஸ்தாபிக்கப்படும், வேத வசனங்கள் சொல்லுது. முக்கியமான வசனங்கள் இந்த சாப்டர்ல பிரதர் அங்க காண்பிச்சுட்டார். அதுதான் இந்த சாப்டர் நான் ஆரம்பத்திலேயே நான் குறிப்பிட்டேன். ஒருவேளை கிங்டம் செட்டப்ல ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதில்ல சந்தேகங்கள் எழுந்தா, சந்தேகத்திற்குரிய கேள்விகளோடு யாராவது குழப்ப முயற்சித்தாங்கன்னா, கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா 4th volume 13th சாப்டர் எடுத்து உக்காந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தேவன் நாங்க அருமையா அவருடைய ஆவியில வெளிப்படுத்தோம். பிரதர் அவ்வளவு அழகா இன்னும் நிறைய பேசிட்டு இருக்கிறார். அடுத்த வாரம் வரைக்கும் நாம் எடுப்போம். அதுல அந்த விஷயங்கள் எல்லாம் அழகாக அங்க பேசிருக்கிறது பாக்குறோம். சோ இந்த வசனம் வந்து ஆக்சுவலா சங்கீதத்திலையும் இருக்கு. 149:8-9 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது.
அவர்கள் கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் இருக்கும், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும்.
ஆமாம், சோ அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் அந்த கணம் இருக்கும்னா இந்த பூமியின் ராஜாக்கள் நியாயம் தீர்க்கிற கணம் அங்க இருக்குது. சோ இதெல்லாம் அவர்கள் ஆளுகைக்கு வந்து அங்க செய்வாங்க. பாருங்க, இப்ப நான் ஒரு முக்கியமான பேராகிராஃப் படிக்கிறேன் சகோதர சகோதரிகளே, படிச்சு நாம முடிக்கலாம். இன்னும் 2 எடுக்கலாம் நினைச்சோம், நான் இதுக்கே டைம் போயிடுச்சு. பாருங்க, we may not be able to judge accurately as to what features of the great work are now being carried on by the Lord and his glorified saints beyond the veil. அதாவது கர்த்தரோ அவரோடு இப்ப வரைக்கும் மகிமை அடைஞ்சிருக்கிற பரிசுத்தவான்களும் இந்த மாம்சமாக இந்த திரைக்கு அப்பால இருந்துட்டு என்ன திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்கன்னு துல்லியமா நம்மளால இப்போ கணிக்க முடியாது. அதாவது கர்த்தர் இயேசு மகிமை அடைஞ்சு பரிசுத்தவான்கள் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, திடீர்னு கேள்வி கேட்டாங்க, எங்க இருக்கிறாங்க, அட்மாஸ்பியர் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காங்க. பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம்னா அவர் இங்க வந்திருப்பா, அங்கேயே இருந்துச்சு, ஆளுகை இங்க நடத்திட்டு இருக்குமாரு, வந்து இருந்து பண்ணுவார். அது 1874 ஆரம்பிச்சாச்சு. 1874 வந்து கிரைஸ்ட் வந்துட்டு இந்த காற்று மண்டலத்துக்குள்ள இருக்கிறார். உயிர் தெரிந்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட இருக்கிறாங்க. என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவனுடைய திட்டத்தில் எந்த வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, நம்மளால நிச்சயமா துல்லியமா கணிக்க முடியாது. பிரதர் ரசூல் சொல்றார் சொல்லிட்டு, ஆனா அதை பியூட்டிஃபுல்லா கம்பேர் பண்ற பாருங்க. பட் ஆனாலும் we may be sure that they are active participants in the work assigned the members of the same kingdom class whose cause and service are not yet ended on this side of the veil. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இது படிக்கட்டும். ஆனால் நம்ம ஒரு விஷயம் உத்தியாசம்னா, அவர்கள் எந்த வேலை செய்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, அவங்களுடைய வகுப்பால இன்னும் மாம்சத்துல பூமியில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கு என்னென்ன வேலைகளை தேவன் நியமிச்சிருக்கிறாரோ அந்த வேலையோடு தான் அவர்களும் என்ன பண்ணிருக்கணும், இந்த வசனம் லிங்க் பண்ணிருக்கணும். இந்த தாட்டு வேற எல்லாம் எப்படி கொடுக்கறா இருப்பாரு. அதாவது நான் மகிமையில் இருக்கிற கர்த்தர் இயேசுவும் மகிமை அணிஞ்சிட்ட பரிசுத்தவான்களும் இந்த பூமியில தான் அந்த மண்டலத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆளுகையில இருக்கிறாங்க. ஏதோ மாபெரும் காரியங்களை தேவனுடைய திட்டத்தின் அம்சங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் அவர்களை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்லலாம், அவர்கள் எந்த விஷயங்கள்ல தங்களை இணைத்துக் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவர்களை போலவே அந்த வகுப்பாரில பங்கெடுக்க போற ஜனங்களை இன்னும் ஒரு சிலர் இந்த மாம்சத்துல பூமியில் இருக்கிறாங்க. இந்த மாம்சத்துல இருக்கிற அவங்களுக்கு தேவன் எந்த வேலையை கொடுத்து இவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ, கண்டிப்பா ஆவில் இருக்கிற அவர்களும் இதே வேலையை தான் என்ன பண்ணிட்டு இருக்கணும். இப்ப என்னன்னா, மாம்சத்தில் இருக்கிற நமக்கு என்ன வேலை தேவன் கொடுத்திருக்கிறார், அது கேட்டுத்தானா அந்த வேலையை தான் மகிமையில் இருக்கிறவங்க கூட செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப மாம்சத்தில் இருக்கிறவங்க நாம என்னதான் செய்யறோம்னா, அது அழகா சொல்றாரு, the harvest work first soldier, the harvest work in pote number 1 pote of gathering the living elect, very first vela modho vela inda maamsathil irukkira parisuthavangalukku devan neemiche avargalukku inda maamsathindu seyatana na the harvest work of gathering the living elect uyiroda vaandu kondirukkira therindu kollapattavargalai தேவன் இடத்துல சேர்க்கிற வேலையாகிய அந்த அறுவடையின் வேலை நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆஃப் சேயிங் அன்டு ஜயன் த காட் ரைன்ட் த கிங்டம் இஸ் பீயிங் செட் அப். ரொம்ப முக்கியம் இது, த சேயிங் அன்டு ஜயன், இது இருக்கட்டும், இது முக்கியமான பாட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த இந்த மாம்சத்தில் இருக்கிற சபை ஈடுபடுகிற ரெண்டாவது முக்கியமான வார்த்தை என்னன்னா, சேயிங் அன்டு ஜயன் தை காட் ரைன்ட், ஒன்னு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றும் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை அறிவிக்கிறது. ஆமா, முன்னாடி என்ன நடந்துச்சு, முன்னாடி முதல் வேலை என்ன சொன்னார், ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் கூட என்னதான், அறிவிக்கிறது தான் இல்லைங்களா. இப்ப என்னதான் சொல்றாரு, அறிவிக்கிறது. வித்தியாசம் இல்ல மாதிரி இருக்கு இல்லைங்களா, நோ வித்தியாசம் இருக்கு. இது செகண்ட் சொல்றாரு, இட் இஸ் சேயிங் அன்டு ஜயன், ரொம்ப முக்கியம், சியோனுக்கு சொல்லுதல். அப்படின்னா எந்த வேலை சொல்றா தெரியுங்களா, எந்த வேலை சொல்றா தெரியுங்களா, சியோன் அப்படின்னா ஏற்கனவே அந்த முதல் வேலை அறுவடை அதன் மூலம் சேர்க்கப்பட்டுட்டா சியோனுக்கு, சியோனுக்கு போய் சொல்லணும், உங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அந்த ராஜ்யமே நடந்து கொண்டு இருக்குது. இது லிட்டரலா எடுக்க வேண்டாம், ஆனா இது ஒரு ஹோல் செட் ஆஃப் ஒர்க் சொல்லுது. என்னன்னா எடிபிகேஷன் ஆஃப் தி சர்ச், உணர்றோம் இந்த சபை பரிசுத்தமாக்கப்படுதலுக்கென்று இந்த சபைக்கு சுவிசேஷமா சாட்சியை அறிவிக்க வேண்டிய விஷயங்களை கூட அவர்கள் அங்க செய்யறாங்க. ரெண்டாவது வேலை. மூணாவது வேலை என்னன்னா, அண்ட் டிக்ளரிங் த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட். ரொம்ப ஆச்சரிய சகோதர சகோதரிகளே, மாம்சத்துல இருக்கிறவர்களுக்கு தேவன் நியமிச்ச வேலைகள் இந்த மூணு தான் ரசூல் கொடுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. இந்த மூணாவது விஷயம் என்னன்னா, டிக்ளாரிங் த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட், நம்ம தேவனுடைய பழிவாங்குதலின் நாளை குறிச்சு அறிவிக்கிறது. வித்தியாசமா இருந்துச்சு இந்த பாயிண்ட் பாருங்க. அப்படின்னா இது குறிக்குது இந்த முடிவில் நாட்கள்ல நிறைவேறிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்களை குறிச்ச தியானம். முடிவு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், காலம் முடிய போகுது. அப்படின்னா இது நிரூபிக்கிற அந்த போதனைகள் அதை வந்து அறிவிக்கிறது. கரெக்டா புரியுது, மாம்சத்தில் இருக்கிற சபை இப்ப என்னத்தான் அவங்க செஞ்சுட்டு இருக்கணும்னா, முதல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இந்த ராஜ்ய வகுப்பார் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ போய் அறிவிக்கணும். நெக்ஸ்ட் அப்படி அறிவிச்சு இந்த ஜியோன்ல சேர்த்துடுக்கிற அந்த மணிகளை நாளுக்கு நாள் பரிசுத்தமாக்கப்பட்டு மணிகளாக உருவாக்கப்படணும். அதுக்கு உரிய காரியங்கள்ல நாம அங்க ஈடுபட்டு இருக்கணும். மூணாவது அந்த ப்ராப்பர்டிக் விஷன் இருக்கட்டும் உங்களுக்கு, இது முடிவு காலம், அந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள் அடையாளங்கள் அது நிறைவேறுதல்கள். அது மாத்திரம் இல்ல, அதெல்லாம் பெற்றுக்கொண்டா அந்த முடிவு காலத்துக்கே உரிய அந்த கிரியைகள் அந்த ஒரு பிரயாசங்கள் அதுல உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு இருக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனா இதுதான் மாம்சத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. மாம்சத்துக்கு இப்ப பூமியில் செய்வாங்க இந்த ஜியோன். அப்படி இவர்கள் இதை செய்யும் போது கண்டிப்பா இதே காலத்தை அவர்களுக்கு எங்கேயும் போய் தொடருது. அப்போ ஏற்கனவே அங்க இருக்கவங்க கூட எதா செஞ்சுட்டு இருக்கணும், அவளைத்தான் சொல்றேன். சோ இப்போ இந்த மூணு வேலை இந்த மாம்சத்தின் பாகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்துட்டு இருக்கணும். இதுதான் அவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்கன்னா இவர்களோடு மகிமையில் இருக்கிறவங்க கூட வேற விதம் இந்த விஷயத்துல கோஆபரேட் அங்க பண்ணிட்டு இருப்போம். அது நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நம்ம ஒருவருடைய புரிதல்ல அங்க எப்படி கர்த்தர் இயேசு மகிமை அடைந்த பரிசுத்தவான்கள் இந்த மூன்று மாபெரும் வேலைகள் நம்ம மத்தியிலே நிறைவேற்றிருக்குது, அதே வேளையில் அவர்கள் கூட எப்படி எல்லாம் பங்கெடுப்பாங்க, அது நம்ம கொஞ்சம் பரிசுத்தாவியில சிந்திச்சு பார்த்து அங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த வேலைகள் நம்ம செய்யும் போது எவ்வளோ பலகீனங்களே எவ்வளோ குறைவுகளே நம்ம இடத்துல இருக்குது, ஆனாலும் சில சக்சஸ் எல்லாம் கிடைக்குது, சில ஆசீர்வாதம் கிடைக்குது, சில சந்தோஷம் கிடைக்குது, பாதுகாப்பு கிடைக்குது, வழிநடத்துதல் கிடைக்குது. இதெல்லாம் யார் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? மகிமையில் இருக்கிற கர்த்தர் இயேசு அந்த பரிசுத்தவான்கள் கிளீனா அங்க கொடுக்குறாங்க. நம்ம ஒரு ஒரு இடத்துல உலகத்துல சாட்சி சொல்லும் போது, சபையில நம்ம ஊழியம் செய்யும் போது, நமக்கு நேரிடுற எல்லா விஷயத்திலும் இவங்களுடைய பங்கு கண்டிப்பா அங்க இருந்து தான் நம்ம அங்க தாங்குது போகும். செய்த அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற விதம் பத்தி அங்க சொல்லிடுக்கிறோம். இன்னொரு டாபிக் எடுக்கலாம் பார்த்தோம், நேரம் இல்லை, இதோட முடிக்கலாம். அடுத்த வாரம் இந்த பாடத்தையும் நம்ம முடிச்சிடும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராங்க. அமேன்.